ஓம் சாந்தி. மே 12, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, விநாச காலம் இப்பொழுது மிகவும் நெருங்கிவிட்டது. எனவே எந்த ஒரு சரீரதாரிகளிலும் அன்றி ஒரே ஒரு தந்தை மீது உண்மையான அன்பு கொண்டிருங்கள். கேள்வி: ஒரே ஒரு தந்தை மீது உண்மையான அன்பு கொண்ட குழந்தைகளின் அறிகுறிகள் யாவை? பதில்: 1. அவர்களின் புத்திகளின் யோகம் சரீரதாரிகளை நோக்கி செல்லாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் காதலிகளாகவோ அன்பிற்கினியவர்களாகவோ ஆகுவதில்லை. 2. உண்மையான அன்பு கொண்டவர்கள் சதா வெற்றியாளர்களாக இருப்பார்கள். வெற்றியாளர்களாக இருப்பதென்றால் சத்தியுகத்தில் ஒரு சக்கரவர்த்தியாகவோ சக்கரவர்த்தினியாகவோ ஆகுவதாகும். அன்பான புத்தியை கொண்டவர்கள் சதா தந்தையுடன் நேர்மையாக இருப்பார்கள். அவர்கள் எதையும் மறைக்க மாட்டார்கள். 4. அவர்கள் தினமும் அமிர்தமேளையில் விழித்தெழுந்து தந்தையை அன்புடன் நினைவு செய்வார்கள். அவர்கள் தாதிஜி ரிஷி செய்தது போன்று தங்களின் எலும்புகளையும் சேவைக்காக கொடுப்பார்கள். 6. அவர்களின் புத்தி உலக விஷயங்களில் அலைப்பாயாது. பாடல்: அவர் எங்களை விட்டு பிரியவும் மாட்டார், எங்களின் இதயத்தில் துன்பமும் ஏற்படாது. ஓம் சாந்தி. வாய்வழி தோன்றல்களான நீங்கள், பிராமண குலத்தின் அலங்காரங்களான நீங்கள் இந்த சத்தியத்தை செய்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களின் அன்பு ஒரே ஒரு தந்தையுடனேயே இணைக்கப்பட்டுள்ளது. இது விநாச காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். விநாசம் நிகழ்ந்தாக வேண்டும் என தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். விநாச காலத்தில் எவரின் அன்பு தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் ஆகின்றார்கள். அதாவது அவர்கள் சத்தியுகத்தின் அதிபதிகள் ஆகின்றார்கள். அரசர்கள் பிரஜைகள் இரு சாரருமே உலக அதிபதிகள் ஆகின்றார்கள் என்று ஷிவ் பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். எனினும் அந்தஸ்தில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. நீங்கள் எந்த அளவிற்கு தந்தை மீது அதிக அன்பு கொண்டிருந்து அவரை அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவசுமை எரிக்கப்படும் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை கொண்டவர்கள் அழிவிற்கே இட்டு செல்லப்படுவார்கள் என்று நீங்கள் எழுதலாம். இதை எழுதுவதில் பயம் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், அவர்கள் அழிவிற்கு இட்டு செல்லப்படுவார்கள் என்றும் அன்பான புத்தி கொண்டவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்றும் நானே உங்களுக்கு கூறுகின்றேன். பாபா உங்களுக்கு அனைத்தையும் மிக தெளிவாக கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களைத் தவிர உலகிலுள்ள வேறு எவருமே அன்பு கொண்டிருக்க மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, பரமாத்மாவினதும் ஸ்ரீ கிருஷ்ணரினதும் புகழை வெவ்வேறாக எழுதுங்கள். அதன் மூலம் கீதையின் கடவுள் யார் என்பதை நிரூபிக்க முடியும். இது அவசியமானது. இரண்டாவதாக பாபா கேட்கின்றார், தூய்மையாக்குபவர் ஞானக்கடலான பரமாத்மாவா அல்லது ஆற்று நீரா? இது ஞான கங்கைகளா அல்லது ஞான நீரா? இது மிக இலகுவானது. மூன்றாவதாக, நீங்கள் ஒரு கண்காட்சியை நடத்தும் பொழுது முதலில் கீதை பாடசாலைகளில் உள்ளவர்களுக்கு அழைப்பிதழ்களை அனுப்புங்கள். அவர்களில் பலர் உள்ளனர். நீங்கள் விசேஷமாக அவர்களை அழைக்க வேண்டும். முதலில் ஸ்ரீமத் பகவத்கீதையை உபதேசிப்பவர்களை அழைக்க வேண்டும். ஏனெனில் அவர்களே முதலில் மறந்துவிட்டவர்களும் மற்றவர்களையும் மறக்கச் செய்பவர்களும் ஆவார்கள். வந்து அவர்களே சீர்தூக்கி பார்த்து பின்னர் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை செய்யலாம் என கூறி அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் கீதையை படிப்பவர்களையும் கூட அழைக்கின்றோம் என்பதையும், நாங்கள் கீதையையே உபதேசிப்பதாக இருக்கலாம் என்றும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கீதை மூலமாகவே ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. கீதைக்கு பெரும் புகழ் உள்ளது. ஆனால் அது பக்தி மார்க்கத்தின் கீதைக்கு உரியதல்ல. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை மாத்திரமே கூறுகின்றேன். சத்தியத்தை தவிர வேறு எதுவும் அல்ல. மக்கள் என்ன விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் அவை அனைத்தும் முற்றிலும் தவறானவை. வேறு எவருமே உண்மை பேசுவதில்லை, நான் மாத்திரமே உங்களுக்கு உண்மையை கூறுகின்றேன். கடவுள் சர்வ வியாபி என கூறுவது உண்மையல்ல, அவை அனைத்தும் அழிவிற்கே இட்டு செல்லும். தொடர்ந்தும் ஒவ்வொரு கல்பத்திலும் அவ்வாறே நிகழும். இதுவே நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய முதலாவதும் முதன்மையானதுமான விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், யாதவர்கள் அதாவது விஞ்ஞானிகள் அன்பற்ற புத்தியை கொண்டவர்கள். அவர்கள் விநாசத்திற்கு மிக சிறந்த ஆயத்தங்களை செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் கல்புத்தி கொண்டவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்களும் கல்புத்தியையே கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் தெய்வீக புத்தி கொண்டவர்கள் ஆக வேண்டும். தெய்வீக புத்தியை கொண்டிருந்த நீங்கள் எவ்வாறு இப்பொழுது கல்புத்தி உடையவர்கள் ஆகினீர்கள் என்பது ஓர் அற்புதமே. தந்தை ஞானம் நிறைந்தவர் என்றும் கருணை நிறைந்தவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தங்களுக்கு நன்மை செய்ய தெரியாதவர்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்கள்? இந்த ஞானத்தை கிரகிக்காதவர்கள் அதற்கு ஏற்பவே அந்தஸ்தையும் பெறுவார்கள். சேவை செய்பவர்களே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். அவர்களையே தந்தை நேசிக்கின்றார். இது நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமானது. அவர்கள் தந்தையை நேசிக்காததால் ஓர் அந்தஸ்தை பெறமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. நிஜ குழந்தைகள் ஆயினும் சரி, தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆயினும் சரி, விநாச காலத்தில் அன்பான புத்தியை கொண்டிருக்காது விட்டாலோ, தந்தையை பின்பற்றாது விட்டாலோ அவர்கள் தாழ்ந்த அந்தஸ்தையே பெறுவார்கள். அவர்களுக்கு தெய்வீக குணங்களும் தேவை. நீங்கள் ஒரு பொழுதும் பொய் பேசக்கூடாது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு உண்மையையே கூறுகின்றேன். என்னை நேசிக்காத எவரும் ஓர் அந்தஸ்தை பெற மாட்டார்கள். நீங்கள் முயற்சி செய்து 21 பிறவிகளுக்கான உங்களின் ஆஸ்தியை முழுமையாக பெற வேண்டும். முதலில் கீதை பாடசாலைகளை சேர்ந்தவர்களை மேலாக்களுக்கும் கண்காட்சிகளுக்கும் அழையுங்கள். ஏனெனில் அவர்கள் பக்தர்கள் ஆவார்கள். கீதையை படிப்பவர்கள் நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்தார். அப்பொழுது ராதை எங்கு சென்றார்? அவர்கள் சரஸ்வதிக்கு வீணையையும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு புல்லாங்குழலையும் வழங்கியுள்ளனர். அல்லாவே தங்களை படைத்ததாக மக்கள் கூறுகின்றனர். எனினும் அவர்களுக்கு அல்லாவை தெரியாது. இது பாரதத்தையே குறிக்கிறது. பாரதத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அவர்களின் விக்கிரகங்கள் ஆலயங்களில் பூஜிக்கப்படுகின்றன. அவர்கள் அரசர்கள் போன்றோரின் சிலைகளை வெளியிலேயே வைக்கின்றனர். அவற்றின் மீது பறவைகள் அமர்ந்திருந்து எச்சமிட்டு அவற்றை அழுக்காக்குகின்றன. அவர்கள் லக்ஷ்மி நாராயணரையும் ராதை கிருஷ்ணரையும் முதற்தரமான இடத்தில் வைத்துள்ளனர். அவர்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி என்று அழைக்கப்படுகின்றனர். கிங் என்பது ஆங்கில சொல்லாகும். சக்கரவர்த்தி தூய்மையானவர் என்பதனால் அவர்கள் ஓர் ஆலயத்தை கட்டுவதற்காக 100,000 கணக்கில் செலவு செய்கின்றார்கள். அரசன் அரசி பிரஜைகள் அனைவரும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தனர். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் பின்னர் பூஜிப்பவர்களாகவும் ஆகின்றீர்கள். எனவே தந்தையை நினைவு செய்வதே முதலாவது விஷயமாகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பயிற்சியை கொண்டிருக்கும் பொழுது உங்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடியும். ஒருவர் மீது அன்பு இல்லாததால் உங்களின் அன்பு மற்றோர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சில புத்திரிகள் ஒருவர் மீதொருவர் பெருமளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு அன்பை அவர்கள் ஷிவ் பாபா மீது கொண்டிருப்பதில்லை. ஷிவ் பாபா கூறுகின்றார், நீங்கள் உங்களின் புத்தியின் யோகத்தை என்னுடன் இணைக்க வேண்டும். அல்லது நீங்கள் ஒருவருக்கொருவர் காதலிகளாகவும் அன்பிற்கினியவர்களாகவும் ஆகப் போகின்றீர்களா? அதன் பின்னர் நீங்கள் என்னை முற்றிலுமாக மறந்து விடுவீர்கள். நீங்கள் உங்களின் புத்தியின் யோகத்தை என்னுடன் இணைக்க வேண்டும். இதற்கு முயற்சி தேவை. உங்களின் புத்திகள் மற்றவர்களிடமிருந்து துண்டிக்கப்படுவதே இல்லை. ஷிவ் பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக நீங்கள் ஒருவரை ஒருவர் இரவு பகலாக நினைவு செய்கின்றீர்கள். பாபா அவர்களின் பெயர்களை குறிப்பிடும் பொழுது அவர்கள் துரோகிகள் ஆகின்றனர். பின்னர் பாபாவை அவதூறு செய்ய ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு அதிக காலம் எடுப்பதில்லை. நீங்கள் இந்த பாபாவை அவதூறு செய்யும் பொழுது ஷிவ் பாபாவும் உடனடியாகவே அதை கேட்கின்றார். நீங்கள் பிரம்மாவுடன் கற்காது விட்டால் ஷிவ் பாபாவுடன் உங்களால் கற்க முடியாது. பிரம்மா இல்லாது ஷிவ் பாபாவால் நீங்கள் கூறுவதை கேட்கவும் முடியாது. இதனாலேயே அவர் பௌதிக பாபாவிடம் சென்று கேட்குமாறு உங்களிடம் கூறுகின்றார். சில நல்ல குழந்தைகள் பிரம்மா பாபாவும் முயற்சியாளர்தானே என உணர்வதால் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அனைவரும் முயற்சியாளர்களே, எனினும் நீங்கள் தாயையும் தந்தையையும் பின்பற்ற வேண்டும். சிலர் நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது புரிந்து கொள்கிறார்கள். சிலரின் பாக்கியத்தில் அது இல்லாதுவிட்டால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சேவையாளர்கள் ஆக மாட்டார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் புத்தியை தந்தை ஒருவருடனேயே இணைக்க வேண்டும். ஷிவ் பாபா தமக்குள் வருவதாக கூறுகின்ற பலர் இந்நாட்களில் தோன்றியுள்ளனர். நீங்கள் இதனை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயையின் தலையீடு அதிக அளவில் உள்ளது. ஸ்ரீ நாராயணன் யார் யாரில் வந்தாரோ அவர்களும் இன்று இங்கில்லை. அவர்கள் உங்களுக்குள் பிரவேசிப்பதால் எதுவுமே நிகழாது. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எவராவது தம்முள் வருகின்றார் என கூறுவது மாயையாகும். நீங்கள் என்னை நினைவு செய்யாது விட்டால் எதை பெறுவீர்கள்? நீங்கள் தந்தையுடன் நேரடியாக யோகம் செய்யாது விட்டால் எவ்வாறு ஓர் அந்தஸ்தை பெறவோ இந்த ஞானத்தை கிரகிக்கவோ முடியும்? தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். நான் பிரம்மா மூலமே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். பிரம்மா மூலமாகவே ஸ்தாபனை நடைபெறுகிறது. திரிமூர்த்திகளும் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். சிலர் பிரம்மாவின் படத்தை பார்க்கும் பொழுது கோபப்படுகிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் 84 பிறவிகளை பற்றி கேள்விப்படும் பொழுது கோபப்படுகிறார்கள். அவர்கள் படத்தை கிழித்தும் விடுகிறார்கள். தந்தையே அந்த படங்களை செய்வித்துள்ளார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மறக்காமல் தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். பந்தனத்தில் இருப்பவர்களும் விரக்தியில் அழக்கூடாது. வீட்டில் இருந்தவாறே தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். பந்தனத்தில் இருப்பவர்களால் இன்னமும் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும். ஞான கடலே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை ஒருவரை தவிர வேறு எவரிடமும் இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. பரமதந்தை பரமாத்மா மாத்திரமே ஞான கடலாவார். அவரே விடுதலை அளிப்பவர் எனவும் அழைக்கப்படுகின்றார். இதில் கோபப்படுவதற்கு என்ன உள்ளது? தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் சத்கதி அடைவீர்கள். ராமர் அதாவது கடவுளின் ராஜ்யம் கலியுகத்திலன்றி சத்யுகத்திலேயே உள்ளது. சத்திய யுகத்தில் ஓர் ராஜ்யமே உள்ளது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களின் புத்தி எவ்வாறு கிரகிக்கின்றது என்பதில் நீங்கள் வரிசை கிரமமாகவே உள்ளீர்கள். இந்த ஞானத்தை கிரகிக்க முடியாதவர்கள் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுவதுடன் அவர்களால் ஓர் அந்தஸ்தை பெறவும் முடியாது. அனைவரும் அழிக்கப்பட வேண்டும். இவை சிறிய விஷயம் அல்ல. ஷிவ் பாபா கூறுகின்றார், விநாச காலத்தில் அன்பான புத்தியை கொண்டவர்கள் ஆகுங்கள். இதுவே உங்களின் இறுதி பிறவியாகும். எனவே இப்பொழுது உங்களிடம் அன்பு இல்லாதுவிட்டால் நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெற மாட்டீர்கள். நேர்மையான இதயமே பிரபுவை பூரிப்படைய செய்கிறது. ததிஜி ரிஷி செய்ததை போன்று உங்களின் எலும்புகளையும் சேவைக்காக வழங்குங்கள். அவர்கள் மீது தீய சகுனங்கள் உள்ள போது அவர்களின் போதை அற்றுப்போவதுடன் பலவிதமான புயல்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. அப்பொழுது அவர்கள் தாம் இங்கே எதையும் அனுபவிக்கவில்லை எனவும் தமது லௌகீக பெற்றோரிடம் திரும்பி செல்வதே மேலானது எனவும் கூறுகின்றனர். அங்கே நாடகங்கள் திரைப்படங்கள் போன்றன உள்ளன. அவற்றுக்கு பழக்கப்பட்டவர்களால் இங்கு இருக்க முடியாது. அது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். ஆம், முயற்சி செய்தால் உயர்ந்த அந்தஸ்தை அடைவது சாத்தியமே. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாபாவே கூறுகின்றார், அதிகாலையில் எழுந்து நினைவில் அமராது விட்டால் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்க முடியாது. கட்டில் படுத்திருந்தால் நீங்கள் தூங்கிவிட நேரிடும். நினைவில் அமர்ந்திருந்தால் நல்ல கருத்துகள் பல தோன்றுவதுடன் மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இன்னமும் சில நாட்களே எஞ்சி உள்ளன. நாங்கள் தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை பெறுகின்றோம். அமர்ந்திருந்து இதை நினைவு செய்வதால் உங்கள் சந்தோஷ பாதரசம் உயரும். இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் அதிகாலையில் சிந்திப்பீர்களாயின் அந்த சந்தோஷம் நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். சந்தோஷம் இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் புத்தி தந்தை மீது அன்பு கொண்டிருக்கவில்லை. அமிர்த வேளையில் மிக நல்ல ஏகாந்தம் உள்ளது. எனவே எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் சந்தோஷ பாதரசம் உயரும். நீங்கள் தந்தையை மறக்கும் போது இக்கல்வியில் தீய சகுனங்கள் உண்டாகின்றன. நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற விரும்பினால் உங்கள் எண்ணம், வார்த்தை, செயல் மூலமாக சேவை செய்யுங்கள். உங்களின் இந்த இறுதி பிறவியை இந்த சேவை செய்வதில் செலவிடுங்கள். நீங்கள் உலகாய விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் எப்பொழுது உங்களால் இந்த சேவையை செய்ய முடியும்? நாளைக்கென எதையும் தள்ளி போடுவீர்களாயின் இறுதியில் நீங்கள் மரணித்து எதையுமே செய்ய முடியாது போய்விடும். தந்தை உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லவே வந்துள்ளார். இங்கே யுத்தத்தால் பலர் மரணம் அடைகிறார்கள், பலர் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அங்கே யுத்தம் போன்றவை இல்லை. அனைத்துமே அழிக்கப்பட வேண்டிய இறுதி காலத்தையே அவை குறிக்கின்றன. அனாதைகள் எவ்விதமாக மரணம் அடைவார்கள்? பிரபுவிற்கும் அதிபதிக்கும் சொந்தமானவர்கள் தமது ராஜ்ய பாக்கியத்தை பெறுவார்கள். நீங்கள் உங்களின் சொந்த வருமானத்தின் மூலமாகவும் உங்களது சரீரம், மனம், செல்வம் என்பவற்றின் மூலமாகவும் உங்களது சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதையும் கண்காட்சியில் விளங்கப்படுத்த வேண்டும். நாங்கள் எதற்காகவும் இறப்பதில்லை, யாசிப்பதில்லை. ஏனெனில் இதற்கான அவசியமே இல்லை. பல சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்து எமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். நீங்கள் பல மில்லியன்களை சேர்த்து உங்களுக்கே அழிவை ஏற்படுத்துகின்றீர்கள். நாங்களோ ஒவ்வொரு சதத்தையும் சேர்த்து உலகின் அதிபதிகள் ஆகின்றோம். இவை மிகவும் அற்புதமான விஷயங்களாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. அமிர்த வேளையில் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து தந்தையை அன்புடன் நினைவு செய்யுங்கள். உலகாய விஷயங்கள் அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு உங்களை இறை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். 2. உங்களின் இதயம் தந்தையுடன் நேர்மையாக இருக்கட்டும். ஒருவருக்கொருவர் காதலியாகவோ அன்பிற்கினியவராகவோ ஆகாதீர்கள். உங்களின் அன்பை எந்த ஒரு சரீரதாரிகள் மீதுமன்றி ஒரே ஒரு தந்தையுடன் மாத்திரம் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகல சக்திகளின் செல்வத்தால் நிரம்பியவராகி ஓர் அருள்பவராகவும் இந்த ஞானத்தை அருள்பவராகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆகுவீர்களாக. சகல சக்திகள் என்ற செல்வத்தை கொண்டுள்ள குழந்தைகளான நீங்கள் சம்பூர்ணமான மற்றும் முழுமையான ஸ்திதிக்கு நெருக்கமாக இருப்பதை அனுபவம் செய்கின்றீர்கள். பக்தருக்குரிய அல்லது யாசகருக்குரிய எவ்விதமான சமஸ்காரங்களும் உங்களுக்குள் வெளிப்பட முடியாது. எனக்கு தந்தையின் உதவி தேவை, எனக்கு ஆசீர்வாதங்கள் தேவை, எனக்கு ஒத்துழைப்பு தேவை, எனக்கு சக்திகள் தேவை என்ற இந்த வேண்டும் என்ற வார்த்தைகள் அருள்பவரின் ஞானத்தை அருள்பவரின் ஆசீர்வாதங்களை அருள்பவரின் குழந்தைகளான உங்களுக்கு பொருந்தாது. நீங்களே உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தானங்களையும் அல்லது ஆசீர்வாதங்களையும் கொடுப்பவர்கள் ஆவீர்கள். ஸ்லோகம். ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒரு வகையான பேறுகளை கொடுக்கும் வார்த்தைகளே உண்மையான வாசகங்களாகும். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத, அசைக்க முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். மற்றவர்கள் உங்களை எவ்வளவுதான் அசைக்க முயற்சி செய்தாலும் நீங்கள் அசைக்க முடியாதவர்களாக இருக்க வேண்டும். இக்கட்டான சூழ்நிலைகள் மேன்மையானவையா அல்லது உங்களின் ஆதிஸ்திதி மேன்மையானதா? சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களை தாக்குகின்றனவா? அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் சக்தி வாய்ந்தவையா அல்லது உங்களின் ஆதிஸ்திதி சக்தி வாய்ந்ததா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் பலவீனத்திலிருந்து சக்திசாலியாக மாறுவீர்கள். எப்படி தபஸ்வி ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் நிலையான மற்றும் ஸ்திரமான ஸ்திதியில் கவனம் செலுத்துகின்றீர்களோ, அதே போல் ஹத யோகிகள் ஒற்றை காலில் நிற்கின்றார்கள். எனவே நிலையான ஸ்திரமான ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதற்கும் ஒற்றை காலில் நிற்பதற்கும் இடையில் ஒரு வேறுபாடு உள்ளது. ஓம் சாந்தி.